அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்குமார் நாவல் பகுதி 3. அந்த குளிரிலும் ஒருமுறை குப்பென்று நனைந்து போனான் பவித்ரன். சுற்றும் முற்றும் பார்த்தான். மரங்களுக்கு பின்னால் தெரிந்த அந்த பங்களாவும் சுற்றுப்புறமும் அவனுடைய அடிவயிற்றில் ஒரு திகில் விதையை ஊன்றியது. தீக்குச்சியை மறுபடியும் உரசினான். அதனுடைய வெளிச்சத்தலையை கீழே தாழ்த்தி காவலாளியை புரட்டி பார்த்தான். வலது பக்க இடுப்பில் கெட்டியாய் ரத்தம் உறைந்து ஆழமான கத்தி குத்துக்காயம் தெரிந்தது. கூண்டுக்குள் ரத்தம் கொட்டி கிடந்தது. பதற்றமாய் நிமிர்ந்தான் பவித்ரன். பங்களாவுக்குள் இருப்பவர்களுக்கு காவலாளியின் இந்த மரணம் தெரியுமா? காவலாளியை அப்படியே கிடத்திவிட்டு உள்ளே ஓடினான். கேட்டில் இருந்து பங்களாவில் 100 மீட்டர் தூரத்தில் போர்டியோ இருந்தது. இருட்டாய் இருந்த அந்த வயிற்றுக்குள் அந்த கார் நின்றிருந்தது. 2 பெயர் தெரியாத மரங்கள் இரு பக்கமும் சோகையாய் விளந்திருந்தது. தயக்கமாய் போர்டிகோவிற்குள் நுழைந்து காரை சுற்றிக்கொண்டு படியேறி வாசல் கதவுக்கு வந்தான். கதவின் மேல் கையை வைக்க அது இறுக்கமாய் சாத்தி கிடந்தது. தலையை உயர்த்தி அழைப்பு மணியை தேடினான். அது கண்ணுக்கு தட்டுப்பட மறுத்தது. 2 கைகளாலும் கதவின் மேற்புற மரச்சட்டங்களை தடவியனின் காதுகளில் அந்த உருமல் சத்தம் கேட்டது. சரேல் என்று திரும்பி பார்த்தான் பவித்ரன். உடம்புக்குள் அதிர்ச்சி அடித்தது. ஒரு ஆளின் இடுப்பு உயரத்திற்கு வளர்ந்திருந்த அந்த கருப்பு நிற ஜாதி நாய் தன் அரையடி நாக்கை நீர் சொட்ட தொங்க போட்டுக்கொண்டு தன் கூர்பற்களை இழித்து காட்டியது. அங்குலம் அங்குலமாய் அவனை நோக்கி முன்னேறியது. பவித்ரன் பின்வாங்கினான். கையில் இருந்த ஃப்ரீ கேஸை காட்டி அதன் முகத்தை தாக்குவது போல பாவலா செய்ய அந்த நாய் ஆக்ரோஷமாக குபீர் என்று பவித்ரன் நோக்கி பாய்ந்தது. சூகேசால் அதன் தலையை தொம் என்று முத்தினான். நாய் லொல் என்று ஒரு அசுர குறைப்பை குறைத்து பின்னுக்கு ஓடி மறுபடியும் பவித்ரனை தாக்க ஓடி வந்தது. என்ன செய்யலாம்? ஓடலாமா? ஓடினால் உடம்பில் பாதி சதையை இதற்கு கொடுத்துவிட வேண்டியதுதான். யோசித்து கொண்டே இருக்கும்போதே, ஏய் டெவில், கீப் குவைட், ஒரு பெண்ணின் குரல் பின்பக்கத்திலிருந்து கேட்டது. பவித்ரன் திரும்பினான். கதவுக்கு பக்கவாட்டில் இருந்த ஜன்னலில் அந்த சிறுமியின் உருவம் தெரிந்தது. பளிச்சென்று அழகான முகம், பெரிய கண்களில் நாயை கோபமாக பார்த்தாள். அவளுடைய பார்வைக்கும் பேச்சுக்கும் கட்டுப்பட்ட நாய் அப்படியே மண்டியிட்டு முன்னங்கால்களை மடக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தது. யார் மாமா நீங்க? என்ன வேணும்? நான் சென்னையில் இருந்து வர்றேன் பாப்பா. ருத்ரையா இருக்காரா? ஓ, தாத்தாவை பார்க்க வந்தீங்களா? இருங்க வர்றேன் என்றவள் ஓடி வந்து கதவின் தாழ்பாலை விலக்கி திறந்தாள். உள்ளே வாங்க மாமா. தாத்தாவை நான் அவசரமாய் பார்க்கணும் பாப்பா. அவர் இருக்காரான்னு சொல்ல முடியுமா? தாத்தா மாடியில்தான் இருப்பார். அவரை வர சொல்லு பாப்பா. தாத்தாவால் கீழே இறங்கி வர முடியாது. ஏன்? நடக்க முடியாது அவரால். வீட்டில் வேற யார் இருக்கா பாப்பா? பாட்டி, அப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை எல்லாருமே இருக்காங்க. மாடியில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பாவை போய் கொஞ்சம் வர சொல்லு பாப்பா. அப்படி அந்த சோஃபாவில் உட்காருங்க மாமா, நிமிஷத்தில் கூட்டிட்டு வந்துடுறேன் என்று அந்த சிறுமி ஹாலில் ஓடி மாடிப்படிகளில் ஏறி மேலே போனாள். பவித்ரன் நின்றபடியே அந்த ஹாலை பார்வையால் கழுவினான். சமஸ்தான ராஜாக்களின் கொழு மண்டபம் மாதிரி அமர்க்களம். புகைப்படிந்த பாணியில் சுவர்களில் பழமையான ஓவியங்கள். ஹாலின் விஸ்தானங்களில் இருந்து சரம்சரமாய் ஸ்தர்கள் விளக்குகள் வெளிச்சம் காட்டாமல் தொங்கின. ஹாலின் எதிர்புற சுவரில் பாடம் செய்து வைக்கப்பட்ட மான்தலையும் யானைத்தலையும் பீங்காய் கண்களாய் பவித்ரனையே பார்த்தன. தரை பரபரப்பு ஆக அழகாக சிவப்பு கம்பளம் போட்டு பரப்பியிருந்தார்கள். படிகளில் யாரோ இறங்கி வரும் சத்தம் கேட்டது. பார்வையை மாடிப்பக்கமாய் திருப்பினான் பவித்ரன். மெலிதான நீல வர்ண பைஜாமையிலும் வெள்ளை வெளியேறின தொளதள ஜிப்பாவிலும் அந்த 30 வயது இளைஞன் வந்து கொண்டிருந்தான். நல்ல நிறம், சராசரி உயரம், காற்றில் சுலபமாய் கலந்து விடுகிற கிராஃப்ட் தொப்பை உடம்பு, ஊடுருவிகின்ற பார்வை. பவித்ரனையை பார்த்தபடி நடை போட்டு அவனை நெருங்கினான். மெல்லிய குரலில், யார் நீங்க? சார், என் பேர் பவித்ரன். சென்னையிலேருந்து வர்றேன். நீங்கள் கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்தேன். ஓ, சூப்பர்வைசர் வேலைக்கா? ஆமாம் சார். வேலை கேட்டு இந்த நேரத்துக்கு எந்த முட்டாளும் வரமாட்டான். நீ இந்த நேரத்துக்கு வந்திருக்கே? காலையில் புறப்பட்டேன் சார். கோவை எக்ஸ்பிரஸ் 2 மணி நேரம் லேட். கோயம்புத்தூரில் இருந்து பஸ் பிடிச்சி இங்கே வர நேரமாயிடுச்சு சார். இங்கே வந்ததுமே ஒரு அதிர்ச்சி. உங்கள் பங்களா கேட்டில் இருந்த வாட்ச்மேன் யாரோ குத்தி கொண்டிருக்காங்க. என்ன உளர்ற? நிஜமாக தான் சொல்கிறேன் சார். வந்து பாருங்க. அந்த இளைஞன் பதற்றமானான். வா, போய் பார்க்கலாம்.
பவித்ரனோடு இணைந்து வேக வேகமாக வழிவந்தான் இளைஞன். அந்த சிறுமியும் அறக்க பறக்க வந்தாள். பவித்ரனிடம் மறுபடியும் கேட்டான் இளைஞன், நீ எப்போ பார்த்தே? இப்போதான் சார். அடி வயிற்றில் கத்தியால் குத்தி இருக்காங்க. பணத்தை குண்டுக்குள்ளே உட்கார வச்சு வாயில் சுருட்டை பற்ற வச்சுக்கிட்டே போயிருக்காங்க சார். முழுசாய் ஒரு நிமிட நடைக்கு பின் கூண்டை நெருங்கினார்கள். கூண்டு இருட்டாய் இருந்தது. இளைஞன் கூண்டுக்குள் கையை நுழைத்து ஒரு சுவிட்சை போட 40 வாட்ஸ் வெளிச்சம் கூண்டு புறாவும் நிரம்பியது. கிழவன் இன்னமும் அதே கூடத்தில் கிடந்தான். அவனுக்கு கொஞ்சம் தள்ளி சாவகாசமாய் புகைந்து கொண்டிருந்தது சுருட்டு. இளைஞனையும் பவித்ரனையும் தள்ளி கொண்டு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இடைவேளையில் எட்டி பார்த்த சிறுமி வீறிட்டாள். ஜோதி, நீ பார்க்காதே, உள்ளே போயிடு. அவள் உள்ளே ஓடினாள் கத்திக்கொண்டே. ஆட்டி, தாத்தா, சித்தி, அத்தை, வாட்ச்மேன் தாத்தாவை யாரோ கொண்டுட்டாங்க, வாங்க எல்லாரும் வாங்க. அவள் கத்திக்கொண்டே ஓட அந்த நாயும் அவள் பின்னால் மூச்சிறைக்க ஓடியது. பகுதி 4, அடுத்த ஆடியோவில். நன்றி.